அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றியுமக்கே.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26-38 முடிய. 6 கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இயேசுவை நாம் இதயத்தில் தாங்கியவர்களாக வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை இன்று திரு அவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் இயேசுவினுடைய பாடுகளை, இறப்பை, உயிர்ப்பை குறித்து தியானிக்க இருக்கும் இந்த தருணத்திலே, இன்று எதற்கு இந்த கொண்டாட்டம் என்ற கேள்வி நம்மிலே எழுகிறது. ஆனால் இந்த பாஸ்கா மறைபொருள் நடைபெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இன்றைய விழாதான். அதாவது, கடவுள் தான் நினைத்திருந்த காரியத்தை, தன்னுடைய திட்டத்தை இன்று நிறைவேற்றுகிறார். மீட்பின் வரலாற்றிலே மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, தன்னுடைய மக்களான இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்று நிறைவேறுகிறது. அதை நிறைவேற்ற கடவுள் தன்னுடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டுபிடித்து விட்டார். மரியா கடவுளின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கவில்லை என்றால் நிச்சயமாக கடவுள் வேறு ஒரு பெண்ணை தேடி சென்றிருக்கக்கூடும். ஆனால் மரியா தன்னை நோக்கி வந்த அழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். கடவுளின் திட்டம் அந்த அழைப்பிலே அடிப்படையாக இருந்ததை அவர் உணர்ந்தார். அந்த இறைவனின் அழைப்பை ஏற்பதால் அவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட நேர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார், முழுமையாக கீழ்ப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, மரியா நினைத்திருந்தால் இந்த இறைவனுடைய திட்டத்திலிருந்து விலகி ஓடி இருக்க முடியும். ஆனால் அவர் சொல்லுகிறார், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று. அன்புக்குரியவர்களே, அடிமைக்கு சுதந்திரம் இல்லை. தான் விரும்பியதை அவர் செய்ய முடியாது. அடிமை தலைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். தலைவன் அடிமையை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நாம் பிறருக்கு பொதுவாக அடிமையாக இருக்க விரும்புவதில்லை, இருக்கவும் தேவையில்லை. நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு மேல் ஏதாவது ஒரு அதிகாரி இருப்பார். அவர் சொல்வதை நாம் கேட்டுதான் ஆக வேண்டும். காரணம் நம்முடைய குடும்ப சூழ்நிலை. ஆனால் நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை என்றால் வேறு இடத்துக்கு சென்று வேலை செய்யலாம். அந்த சுதந்திரம் இருக்கிறது, அந்த வாய்ப்பு இருக்கிறது. இது எப்பொழுது நடைபெறும் என்றால், எப்போது நாம் நம்மை இழிவாக அவர் நடத்துகிறார், நம்முடைய தன்மானத்தை அவர் பாதிக்கிறார் என்று நாம் உணர்கின்ற பொழுது அந்த வேலையை விட்டு நாம் வேறு வேலைக்கு செல்லலாம். வாய்ப்பு இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் அடிமைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய தலைவன் தான் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும். காரணம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது அவனுடைய தலையிலே எழுதி வைத்திருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே தலைவன் அந்த அடிமையை ஆளுகிறான், தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அவனை பயன்படுத்துகிறான். எனவே புதிதான வாய்ப்பு அடிமைக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவனுடைய தலைவன் தான் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்ற பொழுது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய அழைப்பை ஏற்ற மனிதர்கள் பல இருக்கின்றனர். சாமுவேல் முதல் புத்தகம் 3:10 சாமுவேலை கடவுள் அழைத்த பொழுது, ஆண்டவரே பேசு, உம் அடியேன், உன் பணியால் நான் கேட்கின்றேன், நீர் பேசும் என்று தன்னை முழுவதுமாக அவர் அர்ப்பணிக்கிறார். எசையா நூலிலே 6:8 யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்று கடவுள் எசையாவிடம் சொன்ன பொழுது, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறவராக இருக்கிறார். எரேமியா இறைவாக்கின நூலிலே 5:5 இறைவாக்கினர் எரேமியாவை அழைத்த பொழுது, ஆண்டவரே நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது என்று சொன்ன பொழுது, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் நாவிலிருந்து நான் பேசுகிறேன் என்று கடவுள் அங்கு உறுதி கொடுத்த பொழுது அந்த பணியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆக இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுளுடைய அழைப்பை பெற்றவர்கள் இதோ வருகிறேன். முதலிலே அவர்கள் தயங்கினாலும் பிறகு கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து இதோ வருகிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே மரியா கடவுளுடைய அழைப்பை பெற்ற பொழுது இதோ வருகிறேன் என்ற வார்த்தையை கூறவில்லை, மாறாக இதோ ஆண்டவருடைய அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை சொல்வதால் அன்புக்குரியவர்களை, பழைய ஏற்பாட்டிலே பெற்ற அழைப்பினுடைய அந்த மகத்துவம் தாழ்த்தப்படுகிறது என்பது அல்ல, மாறாக மரியாள் எப்படி கடவுளுடைய அழைப்பிற்கு தன்னுடைய பதிலிருப்பை கொடுத்தாள் என்பதை தான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அன்புக்குரியவர்களே, மரியா அடிமையின் நிலையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அவர்களின் வாழ்வை பற்றி உணர்ந்திருக்க வேண்டும். எனவேதான் அவர் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். கடவுளுடைய அழைப்பு மரியாவிற்கு புரியவில்லை என்றாலும் அவர் ஒன்று மட்டும் தெரிந்திருந்தார், ஒன்றை மட்டும் புரிந்திருந்தார். அது என்னவென்றால், கடவுளுக்கு நான் தேவைப்படுகிறேன், என்னை வைத்து ஏதோ கடவுள் இந்த உலகத்திலே செய்யவிருக்கிறார் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்திருந்த காரணத்தினால், ஆண்டவரே எனக்கு இது புரியவில்லை, நான் கலங்குகிறேன், எனக்கு குழப்பமாக இருக்கிறது, எனவே நான் அடிமையாக அர்ப்பணிக்கிறேன். எப்படி ஒரு தலைவன் தன்னுடைய அடிமையை தனது விருப்பம் போல பயன்படுத்துவானோ, அதே போல நீர் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்கின்ற அந்த பின்னணியிலே அன்னை மரியாள் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய உரிமையை, தன்னுடைய தன்மானத்தை, தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார், அடிமையாக அர்ப்பணிக்கிறார். அன்புக்குரியவர்களே, பதினோராம் நூற்றாண்டிலே புனித பெர்னார்ட் என்கின்ற அந்த புனிதர் தன்னுடைய மறையுறையிலே இந்த விழாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் கூறுகிறார், மரியாவை பார்த்து வானதூதர் வாழ்த்தொழி கூறின பிறகு, கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்தின பிறகு வானதூதர் காத்திருக்கிறாராம். அவர் மட்டுமல்ல, இந்த உலக படைப்பே காத்திருக்கிறதாம். அவர் கூறுகிறார், ஆபிரகாம் காத்திருக்கிறார், ஈசாக்கு காத்திருக்கிறார், தாவீது காத்திருக்கிறார். எதற்காக? அன்னை மரியாளுடைய அந்த பதில் மொழிக்காக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரபஞ்சமும் அன்னை மரியாளுடைய பதிலுக்காக காத்திருக்கிறதாம். ஏன்? கடவுளே அன்னை மரியாளுடைய பதிலுக்காக காத்திருக்கிறார் என்கின்ற வார்த்தையை அவர் தன்னுடைய மறையுறைகளை கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, மரியாளுடைய ஆம் என்ற சொல்தான் இந்த மனுக்குலத்திலே கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுத்தது. மரியாளுடைய ஆம் என்ற சொல்லுதான் இயேசு தந்தைக்கு தன்னை முழுவதுமாக கையளிப்பதற்கான வழியாக இருந்தது. அன்னை மரியாள் அன்று ஆண்டவரே எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று விலகியிருந்தால் ஆண்டவர் இன்னொரு பெண்ணை தேடியிருக்க வேண்டும். இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்திருக்கும் அன்புக்குரியவர்களே. ஆனால் அன்னை மரியாளுடைய ஆம் இந்த மனுக்குல மீட்பிற்கு ஒரு வழிப்பாதையாக இருந்தது. இதைதான் இன்று நச்சு இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஆண்டவரே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று. இந்த திருவுளத்தை நிறைவேற்ற இயேசு வர வேண்டும் என்றால் அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான வழியை அன்னை மரியாள் வகுத்து கொடுக்க வேண்டும். அந்த வகுத்து கொடுத்த நாளை தான், அந்த பெருவிழாவை தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவே இன்றைய பெருவிழா கொண்டாட்டம் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு என்னவென்று சற்றாழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவை தாங்கியவராக நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. ஒருவர் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்க வேண்டுமென்றால், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால், முதலில் அவர் தன்னுடைய விருப்பத்தை பின்தள்ள வேண்டும். இந்த அவசர உலகிலே தன்னுடைய மனம், சிந்தனை, சொல், செயல், தன்னுடைய வாழ்வு அனைத்தையுமே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவையாக அமைத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவையாக அல்ல. மரியாள் தன்னுடைய திட்டத்தை, அதாவது தன்னிடம் எழுந்த குழப்பத்தை, பயத்தை, கேள்விகளை பின்தள்ளுகிறார். காரணம், தனக்கு முன்பாக கடவுள் நிற்கிறார். தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய பதிலை கூற மாட்டாயே என்று கடவுள் நிற்கிறார். எனவே அதை கண்டு அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவராக தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய குழப்பத்தை, தன்னுடைய பயத்தை பின்தள்ளுகிறார். கடவுளை முதன்மைப்படுத்துகிறார். கடவுளுடைய திட்டத்தை முதன்மைப்படுத்துகிறார். கடவுள் என்னுடைய வாழ்வின் வழியாக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதை நினைத்து அதை முதன்மைப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இந்த சமூகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பணித்தளத்திலே, நம்முடைய பங்கிலே கடவுள் தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய குரலுக்கு செவிசாய்ப்பவர்களாக நாம் இருக்க விரும்புகின்றோமா? விரும்புகிறோம் என்றால் நம்முடைய விருப்பத்தை பின்தள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடவுள் தன்னுடைய திருவுளத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். தன்னுடைய மீட்பின் வரலாற்றிலே வெளிப்படுத்தின அதே திருவுளத்தை அதே ஆண்டவர் நம்மிடமும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் பதில் கொடுத்தார். நாம் பதில் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? அந்த திருவுளத்தை ஏற்பதால் துன்பம் வரும் என்று மரியாவுக்கு தெரிந்திருந்தது. இருந்தாலும் துணிந்து நிற்கிறார், தைரியமாக நிற்கிறார். காரணம், தன்னை அழைப்பது கடவுள் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற விருப்பம் கொள்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் துன்பம் வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும். ஆனால் அதிலே நாம் நிலைத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய திருவுளத்தை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. இரண்டாவதாக, நாம் இயேசுவை தாங்கியவராக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் ஆம் என்ற வார்த்தையை சொல்லி இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்குகிறார், தன்னுடைய இதயத்திலே தாங்குகிறார். 10 மாதம் இயேசுவை சுமந்து விட்டு அவர் பின் செல்லவில்லை, மாறாக இறுதி வரை, தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இயேசுவை இதயத்திலே தாங்கக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய திருவுளத்தை நாம் அறிந்து வாழ வேண்டுமென்றால் அவரே நம்முடைய இதயத்திலே தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதயத்தில் தாங்குதல் என்றால் இயேசுவாக நாம் மாறுவது, இயேசுவினுடைய சொல்லாக, இயேசுவை நம்முடைய வாழ்விலே நாம் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 புனித பவுலடியார் கூறுகிறார், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று. கிறிஸ்து என்னுள்ளே வாழ்கிறார் என்பதை எப்படி நான் வெளிப்படுத்துவேன் என்றால், திருத்தூதர் பணிகள் 10:38 பேதுரு கூறுகிறார், கடவுள் தூய ஆவியானவரை நாசரேத்து இயேசுவின் மேல் நிறைவாக பொழிந்தார். எனவே தூய ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்று. ஆக எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து நன்மைத்தனம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது நாம் இயேசுவாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். எப்பொழுது நம்முடைய வாழ்விலே நன்மைத்தனத்தை பிறருக்கு வெளிப்படுத்தி அவர்களுடைய வாழ்வை நன்மை உள்ள நன்மைத்தனத்தை பெற்ற வாழ்வாக அமைக்கின்றோமோ அப்பொழுது நாம் இயேசுவாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். இதற்கு மரியாள் இசைந்தார். எதற்கு என்றால், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு மரியா தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். இயேசுவை தன்னுடைய இது உதரத்திலே தன்னுடைய இதயத்திலே சுமப்பதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார். எனவேதான் அவர் நன்மை செய்யக்கூடியவராகவும் மாறிப்போனார். யோவான செய்தி 2 நாம் பார்க்கிறோம் அல்லவா, கானாவு திருமணத்திலே அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போகின்ற பொழுது அவர் பார்த்துவிட்டு, வேடிக்கை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்கவில்லை. நன்மை செய்ய அவருடைய கால்கள் ஓடுகின்றன, நன்மை செய்வதற்கு அவருடைய கரங்கள் ஓடுகின்றன, கரங்கள் செல்லுகின்றன. அங்கு இருக்கக்கூடிய அந்த தேவையை பூர்த்தி செய்து நன்மையை செய்கிறார் அன்னைமரியால். அங்கு இயேசுவாக அவர் மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய பெருவிழாவிலே, ஆண்டவருடைய பிறப்பின் பெருவிழாவிலே, பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவிலே நாம் அனைவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை நம்முடைய இதயத்திலே தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி செய்வோம் என்றால் நாமும் கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே பங்கு பெறுகிறோம். கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு நாமும் நம்மை அர்ப்பணிக்கிறோம். கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் என்று பொருள். எனவே இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய மனம், நம்முடைய இதயம் அனைத்தும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற விரும்புகின்றனவா, கடவுளுடைய கடவுளாக மாற விரும்புகின்றனவா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய விருப்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் இணைந்து நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவையராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3 நாளில் உயர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் தோல் நம்புகிறேன். புனிதர்கள்